திருச்சி சந்தனம் திருக்கழுக்குன்ற பச்சம் 30வது பதிகம். பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்களை கொண்டது. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் ஏதாவது ஒரு தலத்துக்கு சென்று அந்த தலத்தை குறித்து 10 பாடல்கள் பாடியிருப்பார்கள். அது அந்த தலத்துக்குரிய பதிகம் என்று நான் சொன்னேன். அதுபோல மாணிக்கவாசகரும் சிதம்பரத்தில் இருக்கிற காலத்திலே அந்த சிதம்பரத்துக்காக 2 பதிகங்கள் பாடினார். கோயில் மூத்த திருப்பதிகம் என்றும் கோயில் பதிகம் என்றும் சொன்னோம். அதே போல திருக்கழுக்குன்றத்துக்கு வந்தபோது கடுக்குன்றத்தை சிறப்பித்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகம்தான் இப்பொழுது திருக்கழுக்குன்ற பதிகம். ஆகவே மற்ற அடியார்களைப் போல குறிப்பிட்ட ஒரு தலத்துக்கு சென்று அந்த தலத்தினுடைய சிறப்பாக ஒரு பதிகத்தை அருளி செய்தால் அதுக்கு தலப்பதிகம். அதே போல மாணிக்க வாசகரும் தன் குருநாதரை பிரிந்த பிறகு தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து, அதாவது திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வருகிறவர் உத்தரகோசமங்கை, தான் பிறந்த ஊராகிய திருவாதவூர், மற்ற ஊர்களை எல்லாம் தச்சு சோழ நாட்டுக்கு வந்து சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய ஈங்கோய் மலை, திருச்சிராப்பள்ளி, அதன் கீழே திருவையாறு, இப்படி பல தலங்களை எல்லாம் தரிசித்து மறுபடியும் வடக்கே போகிறார். அப்படி வடக்கே போகிற போது திருவண்ணாமலைக்கு வருகிறார். திருவண்ணாமலையும் தட்சிந்தர் பிறகு காஞ்சிபுரம் வருகிறார். காஞ்சிபுரத்தை முடித்து இப்பொழுது திருக்கழுக்குன்றம் என்ற தலத்துக்கு வர அவருடைய பிரயாணம் எப்படி வந்ததுங்கிறத சுருக்கமா சொன்ன. இந்த பிரயாணத்துல இன்னொன்று முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இவர் குருநாதரை என்று பிரிந்தாரோ அன்றிலிருந்து அந்த பிரிவாற்றாமையை பொறுக்க முடியாமல் அந்த குருநாதனுடைய நினைவாகவே அழுது கொண்டிருந்தார். பிறகு ஒரு ஆறுதல் உண்டாக்கிக் கொள்வதற்காக பஞ்சலோகத்தினாலே ஒரு தாமரை பீடத்தில் குருநாதனுடைய 2 திருவடிகள் இருப்பதாக திருவடி செய்து கொண்டார். அந்த திருவடிக்கு நாள்தோறும் அவர் பூஜை செய்து வந்தார். இது ஒரு சம்பிரதாயம். ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருநாதரை ஆசகித்து வழிபட்டுக் கொண்டு வருகிற காலத்தில் அந்த குருநாதரே தன்னுடைய சிஷ்யனுக்கு தான் காலில் அணிந்திருந்த பாதரட்சையை கொடுத்து வழிபடு என்று கொடுத்து விடுவார். அப்படி கொடுத்த அந்த ஸ்ரீபாதங்கள், அதாவது திருப்பாதங்களை சிஷ்யன் நாள்தோறும் தன் கடைசி ஆயுள் வரையிலும் வைத்து அதுக்கு அபிஷேகம், ஆராதனை, நித்தியம் வழிபாடு எல்லாம் செய்வான். ஆனா அந்த திருவடியை இறைவன் அந்த குருநாதனாகவே நினைத்து அவன் வழிபாட்டு, இதுதான் திருவடி வழிபாடு என்று பெயர். அந்த மாதிரியான முறையிலே மாணிக்க வாசகர் இப்ப திடீரென்று ஏறாம மறைஞ்சிட்டான். தன்னுடைய திருவடி ஒண்ணும் கொடுக்கல. இது தான் அணிந்து கொண்டு வந்த திருவடி அல்ல, மரத்தாலானது அல்ல, பஞ்சலோகத்தாலான தாமரை பூவின் மேல் பதிக்கப்பட்டதான 2 திருவடிகள் இருப்பதை போல இவரே ஒரு திருப்பியை கொண்டு தயாரித்து அதை குருந்த மரத்தடியில வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்தார். பிறகு இவர் தில்லைக்கு வருக என்று இறைவன் ஆணையிட்டதனாலே அங்கிருந்து கிளம்பினார். அப்படி கிளம்பி ஊர் ஊரா வரும்போது திருவடியை தலையில வச்சுட்டே வர ஒவ்வொரு ஊரா போகும்போது திருவண்ணாமலைக்கு வந்தபோது இவருக்கு ஒரு நினைவு வருகிறது, இந்த திருவடியை இப்படியே தூக்கிட்டு போனா எங்க ஒரு இடத்துல இறக்கி வைக்க வேண்டாமா, ஏதாவது ஒரு கடைசி ஸ்தலமா பார்த்து இறக்கி வச்சுட்டு அங்கேயே நான் மோட்சம் போடணும் அப்படிங்கிறதாக இவர் நினைச்சான். திருவடியை வைப்பதற்கு இடம் இல்லையே, எங்கே இறக்கி வைப்பது, தலையில் தூக்கி வச்சாச்சு, இனி ஒவ்வொரு ஊரா போகும்போது இந்த ஊர்ல கீழே இறக்கி வைக்கிறார், அங்க தங்குறார், பூஜை பண்ணுகிறார், அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது மறுபடியும் தள்ள தூக்கி வந்துடுற. அது மாதிரிதான் இங்க திருவிடமத்தூருக்கு வரும்போது கூட இந்த திருவடியை கொண்டு வந்திருக்கார். இந்த ஊரில் இருந்த பஞ்ச கோத்தரத்தார் என்று சொல்லுகிற 5 கோத்தரத்தை சார்ந்த ஜேட்சிகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் மாணிக்க வாசகரை பார்த்து, பெருமானே உனக்கு இறைவன் தீட்சை பண்ணாரே, அந்த இறைவனுக்கு சிவாசு பண்ணி எங்களுக்கும் தீட்சை பண்ணக்கூடாதா, நாங்கள்லாம் எங்களுடைய மூதாதையரிடத்திலிருந்து பரம்பரையா தானே தீட்சை கேட்டுக்கிட்டு வர்றோம், நீங்கள் இறைவனிடத்திலே நேராக கேட்டவராச்சே, இறைவனிடத்துல தீட்சை வாங்கி கொடுங்களேன்னு கேட்டார்கள். சரி என்று சொல்லி மாணிக்க வாசகரும் மகாலிங்க சுவாமி இடத்துல போய் விண்ணப்பிச்சு விட்டார். மகாலிங்க சுவாமி அசடீரியா சொல்ற, இது மாதிரி அமாவாசை இன்றைக்கு விடியற் காலம் வரை இந்த கோயிலுக்கு மேற்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு நீ அந்த 5 பேரையும் அழைச்சிட்டு வந்துடும், அங்க திருவடி தீட்சை பண்ணிடுவோம் என்று இறைவன் சொல்லிவிட்டார். மாணிக்க வாசகர் அந்த அஞ்சு பேரும் அஞ்சு போய் விடிய காலம் பேர் அந்த குளத்துல குளிச்சு சாணம் பண்ணி தயாரா இருக்கிற போது இறைவன் வந்தார், குருநாதராக வந்தார். மாணிக்கவாசர் பக்கத்துல உட்கார்ந்தார், அஞ்சு பேரையும் கூப்பிட்டார். மாணிக்கவாசர் தலையில வச்சிருந்தால அந்த விக்கிரகம், அதை எடுத்து அஞ்சு பேர் தலையிலும் வச்சார். பஞ்சலோக திருவடி வேறல்ல, என்னுடைய திருவடி வேறல்ல, என்னுடைய திருவடியை காணாமல் தான் அதற்கு பதிலாக மாணிக்கவாசகர் இந்த திருவடியை வணங்குறார். ஆனால் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, இது வேற நான் வேற அது வேறன்னு நினைக்கிறாரான்னா இல்ல. அதனால நான் திருவடி சாத்துவதற்கு போல் அவர் வைத்து தலையில் சுமந்த இந்த படிமப்பாதம், அதாவது லோகத்தால் செய்த இந்த பாதங்களையே உங்களுக்கு நான் தலையில் சூட்டுகிறேன்னு அஞ்சு கோத்தரத்தாருக்கும் தீட்சை பண்ணி இறைவன் மறைஞ்சிட்டார். மறுபடியும் இந்த மாணிக்கவாசகர் தலை வச்சுட்டார். அதத்தான் இடை மறுத்து அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்தா பரிசும் என்று இந்த கதைய நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்லியிருக்க. இப்படி போகும்போது ஒரு தலையில வச்சு கொண்டு போத தெருவில் இருந்த சில பேர் வேடிக்கை பார்த்தால், என்ன இந்த ஆள் தலையில தூக்கிட்டு போறான். அதுவும் பெண்கள் தான் கேட்டார்கள். இதை கேட்ட உடனே சென்னிப்பத்துன்னு ஒரு பத்து பாட்டு பாடியிருக்கார், தன் தலையில திருவடி இருக்கிறது, அந்த திருவடியை நங்கமீர் வந்து காண்மீனோ, பெண்களே வந்து பாருங்கள் தெருவில ஓரத்தில் நின்று என்ன என்னன்னு கேட்கறீங்களே, கிட்ட வந்து பாருங்க தலைய காட்டுறேன்னு ஒரு குறிஞ்சு காட்டி, என் சென்னிமன்னி திகழுமே சேவடிக்கணம் சென்னிமன்னி திகழும், இறைவனுடைய சேவடி இரண்டும் இந்த படிமப்பாதமாக என் தலையிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றன, நங்கமீர் வந்து காண்மீன். பக்தர்களே சில பேருக்கு சந்தேகம் வந்தது, அவர்களையும் கூப்பிட்டார். அதே பதிகத்துல ஒன்பதாவது பாட்டுல சொல்றார், பக்தர்கள் வந்து காண்மீன் என் சென்னிமன்னி திகழும் சேவடிக்கண்ணம் சென்னிமன்னி திகழும். இப்படி எல்லாம் பாடிக்கிட்டு போனவர் திருவண்ணாமலைக்கு போனவொன்னா இதை எங்கேயாவது ஒரு இடத்துல சாஸ்வதமா கோயிலாக நியமித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு போனார். அது வரல, அவருக்கு ஒண்ணு கிடைக்கல. சரின்னா அந்த ஊரை விட்டு புறப்பட்டு காஞ்சி திருக்கழுக்குன்றத்துக்கு வரார். அப்படி திருக்குழுக்குன்றத்துக்கு வர்றபோது அந்த மலை அடிவாரத்திலே குருந்த மரத்தை உண்டாக்கி அந்த குருந்த மரத்திலே அந்த குருநாதன் உட்கார்ந்திருந்து மாணிக்கவாசகரை வரவேற்கிறார். அப்போ மாணிக்கவாசகர் பார்க்கிற போது அந்த குருநாதர் வேறு வேறு விதமான கோலங்கள்ல காட்சி தரார். கண்ணை மூடி கண் திறந்தா வேற ஒரு நிமித்தான உருவம், இன்னொரு தரம் மூடி திறந்தா வேற உருவம், ஒரு உருவம் ரெண்டு உருவம் அல்ல, எத்தனையோ விதமான மாயாஜாலம் போல பல்வேறு விதமான உருவங்களை எல்லாம் காட்டினார். இதை காட்டின உடனேதான் அத்தனையும் சொல்றார், சுவாமியத்தின் தலையில நான் இருக்கிற இந்த திருவடியை எங்க இறக்கி வைப்பேன் அப்படின்னு கேட்டேன். ஏன் இங்கேயே இறக்கி வச்சுனேன், இந்த ஊர்லயே நீ இறக்கி வச்சுக் கொள்ளலாம், இங்கேயே இதுக்கு கோயில் எழுந்தொருள் பண்ணிடாம இடம் சொல்லிட்டான். அதன் பிறகுதான் இந்த பதியம் பார்த்தார். அந்த செய்திகள் எல்லாம் தான் தலையிலே சுமந்து வந்ததும், அதை எங்கே இறக்கி வைப்பது என்று தெருமா தடுமாறியதும், அப்போ இறைவன் குருநாதராக வந்து காட்சி கொடுத்ததும், அதற்கு வைப்பிடம் எனக்கு இன்னதென்று காட்டி கொடுத்ததும் இந்த திருக்கழுக்குன்றத்தில் தான் என்று இந்த பதியத்திலே அவர் இந்த குறிப்புகளை நமக்கு தெரிவித்திருக்கிறார் என்று இந்த கதையை தெரிந்து கொண்டு படித்தால் பதிகம் சுலபமாக இருக்கும். அதனால உங்களை கதைப்பகுதியை சொல்லி இனி இந்த பாடலுக்குள்ளே வருகிறேன். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான், பிணக்கு இல்லாத பெருந்துரை. திருப்பெருந்துரை என்று சொல்லுகின்ற ஊரிலே உள்ள மக்கள் தங்களுக்குள் எந்த விதமான ஆத்ம விசாரத்திலே மாறுபாடு கொள்ளாதவர்கள், எல்லாரும் ஒரே கருத்தை உடையவர்களாக இருப்பார்களே தவிர என் கருத்து இது உன் கருத்து இதுன்னு ஒற்றக்கொற்ற சண்டை போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இல்லை. எந்த பிணக்கும் இல்லாதிருக்கிற பெருந்துரை, பெருந்துரை பெருமான், அந்த திருப்பெருந்துரையில எழுந்தருளி இருக்கிற பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு. திருப்பெருந்துருளை பெருமானே உன்னுடைய நாமமாகிய நமச்சிவாய சிவாய நம என்ற நாமங்களை பேசுகின்றவர்களுக்கு இணக்கிலாதோதோர் இன்பமே. அப்படி பேசுகின்றவர்களுக்கெல்லாம் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான், இணக்கு ஒப்புமை, இணக்கு இல்லாதது சமம் இல்லாதது. இணக்கு என்றால் இணை, இணை இல்லாதது, இணைதான் இங்க இணக்குன்னு மாறி இருக்குது. சமம் இல்லாத ஒப்புமை இல்லாததான இணக்கு இல்லாததோர் இன்பமே. இன்பமாக இருக்கிற பெருமானே வரும் துன்பமே துடைத்த எம்பிரான், எனக்கு வருகின்ற துன்பத்தை எல்லாம் துடைத்த என்ப துடைத்தெம்பிரான் இருக்கு இல்லையா, அதை துடைத்து எம்பிரான்னு பிரிக்க கூடாது, துடைத்த பேரட்சமாக்கி எம்பிரான் என்று சொல் பிரிக்கணும். துடைத்து என்று பிரிச்சா குற்றியலூரா ஈராக இருக்கும். அப்ப உயிரேறி துடைத்தன்பிரான் ஆகும். ஆனால் குற்றியலூரத்துக்கு முன்னதானே உயிரேறும். துடைத்த என்று பிரிச்சா குற்றியலூரம் இல்லையே, அகர ஈரா இருக்கே, வருகிற உயிர் அண்மையில் ஏறுமா என்று சந்தேகப்படுவார்கள். சந்தேகப்பட வேண்டியதே இல்லை, நன்னூல் எல்லாம் அழகா விதி சொல்லிட்டு அந்த உயிரேற இடம் கொடுக்கும். குற்றியலூரம் தன் உயிரேற இடம் கொடுக்கும் மற்றும் அதுவேன ஒரு விதி அதிலே இருக்கிறது. குற்றியலூரம் அல்லாத உயிர் மையம் கூட அதற்கு உயிரேற இடம் கொடுக்கும். அப்படின்னு விதி கொஞ்சம் ஞாபகம் வர மாட்டேங்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நன்னூல் சுத்திரம் அது மாதிரி அதுல துடைத்த எம்பிரான் என்று பிரிச்சு பிரிக்கணும். என்னுடைய துன்பத்தையும் நீக்கிய எம்பிரானே, உனக்கில்லாத தோர் வித்து மேல் விளையாமல். வித்து என்றதை நாளைக்கு முளைக்க வைக்க வேண்டும் என்று விரும்புவானால் ஒரு விவசாயி என்ன பண்ணணும், அந்த வித்தை அடிக்கடி காய போட்டு சுத்தம் பண்ணி வைக்கணும். ஈர வித்தா இருந்தா முளைக்காது, அடிக்கடி வித்தை காய விட வேண்டும். காய வைக்காத வித்தா இருந்தால் முளையானார். அதான் உனக்கில்லாத ஓர் வித்து காய வைக்காத ஒரு விதை. உனக்குதல் என்றால் காய வைத்தல். காய வைக்காத விதை அடுத்த ஆண்டு முளைக்காது. நன்றாக காய வைத்து அதை பதம் பண்ணி விதையை சேகரித்து வைத்திருந்தால் விலைக்கு முளைக்கிற திறம் அதிகமாகும், முளைப்பு திறம் அதுக்கு சரியா இருக்கும். சும்மா ஏனோதானா அந்த விதையை அறுத்துட்டு வந்து அள்ளி மூட்டையில கட்டி போட்டு விதையான வச்சிருந்தானா, அடுத்த வருஷத்துல அது இருக்காது. இப்போ இறைவன் என்ன பண்ணாரு, இவர் வினையெல்லாம் அப்படியே அள்ளி மூட்டையில கட்டி வச்சுட்டாரு. என்ன காய வச்சிருந்தா அடுத்த வருஷத்துல விளைக்கும், முளைக்கும். காய வைக்காத விதை மாதிரி ஆக்கி விடுவோம் என்று இவர் வினையை முளைக்காத வினையாக ஆக்கி விட்டாராம். அதுக்காக இந்த உவமையை கொண்டு வர்றார். ஒரு விவசாயியினுடைய ஒரு இலக்கணத்தை வச்சு நம்முடைய பிறவிக்கு காரணம் வினை. அந்த வினை காய வைக்காத வித்து எப்படி முளைக்காதோ அதுபோல இந்த வினையையும் அடுத்த பிறவி எடுக்க ஒட்டாதபடி வினையை கேடு செய்து விட்டான் இறைவன்கிறார். உனக்கில்லாத தோர் வித்து மேல் விளையாமல், விளையாமல் போகுமே அதுபோல என் வினை ஒத்தவின் என்னுடைய வினையையும் இருவினை ஒப்பாக ஆக்கிவிட்டான். என்னுடைய வினை அப்படியே விட்டிருந்தானா அந்த வினை என்ன செய்யும், அடுத்தது பிறக்கும். அப்ப பிறவி இல்லாமல் போவதற்கு என்ன பண்ணா, எனக்கு இருவினை ஒப்புங்கிறத உன்னை கொண்டு வந்து காட்டினான். இன்பம் வந்தாலும் எனக்கு தெரியாது, துன்பம் வந்தாலும் தெரியாது, ஆனா எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்பமும் வரும், துன்பமும் வரும், ரெண்டையும் அவன் தாங்கிக்கிறான். ஆனா என்னை பொறுத்த அளவில அந்த இன்பமும் துன்பமும் கிடையாது. அதான் இருவினை ஒப்பு என்று சொல்லுகிற நிலை. அந்த இருவினை மேல் வினை ஒத்தவின் அந்த வினையானது சமமான பிறகு கணக்கிலா திருக்கோலம், அழகான பல கோலங்களை, கணக்கற்ற கோலங்களை, அளவில்லாத கோலங்களை நீ வந்து காட்டினாய், நீ காண்பித்தாய். எங்கே, கழுக்குண்டிலே, திருக்கழுக்குண்டத்தினுடைய அடிவாரத்தில் உன்னுடைய திருக்கோலத்தை, குருநாதனுடைய கோலத்தை, கணக்கற்ற கோலத்தை காட்டினார். அப்ப கோலம்னா ஒண்ணு பின்னால் ஒன்னா மாறி 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 வேறு வேறு விதமான கோலங்களை அவர் காட்டுகிறார். ஆசை தீர பார்த்து கொட்டும் என்று அந்த குருநாதர் எத்தனை கோலம் எடுப்பாரோ அத்தனை கோலத்தையும் அவருக்கு காட்டினாராம். ஆகவே முதல்ல வந்த உடனே அந்த மலை அடிவாரத்துல குருநாதரை தரிசனம் செய்த ஒரு நிலையும், குருநாதர் பல்வேறு காட்சிகள் கொடுத்த செய்தியும் இந்த பாட்டில சொல்லியிருக்கிறார். அடுத்து பிட்டுநேர் வடமன் சுமந்த பெருந்துரை பெரும் வித்தனேன், சட்ட நேர் வட வந்திலாத சழக்கனேன், உனை சார்ந்திலேன் சித்தனே சிவலோகனே, சிறுநாயினும் கடையாய தன் கட்டனேனையும் ஆட்சி கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேம். பிட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்துரை பெரும்பித்தனே. இறைவன் வைநாட்டில வெள்ளம் வந்தபோது அந்த வெள்ளத்தை உடப்பிடைப்பதற்கு ஆளுக்கு ஆளு பானம் பிரிக்கப்பட்ட காலத்திலே ஒரு பிட்டு வாணிச்சி, அந்த வாணிச்சிக்குன்னு ஒரு தனியா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தை அவள் வந்து உடப்பாடிச்சு போகணும், அதுக்கு ஆள் கிடைக்கல. அப்ப இறைவனே ஆளா போய் நான் மண்ணை போட்டு அடைக்கிறேன், எனக்கு என்ன கூலி கொடுக்கிறேன்னு கேட்டான். அப்ப வந்து பிட்டு தருகிறேன்னு சொன்னார். பிட்டு நேர்பட பிட்டு தனக்கு கூலியாக கிடைக்க மண் சுமந்த அந்த பிட்டுக்காக மண்ணை சுமந்து போனான் இறைவன். மண் சுமக்கிறது கடிய வேலை. அதுக்கு அவர் என்ன கேட்டாரு, சோறு போடு போறோம். அதாவது இந்த காலத்துல ஒரு 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 தொழில் வந்துட்டு இருப்போம், அதாவது உணவுக்கு வேலை, அதாவது சம்பளம் கிடையாது, சம்பளம் இல்லாம சாப்பாடு போடுவோம், சாப்பாடு தகுந்த ஒரு வேலை செஞ்சுட்டு போகலாம், அப்படி ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. அது மாதிரி அந்த காலத்துல இறைவனை செஞ்சு காட்டினான். விட்டு நேர்பட தனக்கு உணவு கிடைக்க அந்த உணவுக்காக மண் சுமந்த மண்ணை சுமந்து கொண்டு போனான். இது எதை காட்டுதுன்னா, தனக்கு கொடுக்கப்பட்டது கீழ்மையான ஒரு சாதாரண பிட்டா இருந்தாலும், தான் செய்ய வேண்டிய காரியம் பெருசா இருந்தாலும், இறைவன் அடியார்களுக்காக வர, அடியாரத்திலிருந்து கொடுக்கப்படுவது என்ன, பிட்டு போல ஒரு அன்பு, அன்பா கொடுத்தா போறோம். அந்த அன்புக்காக ஆண்டவன் எவ்வளவு வாரத்தை வேணாலும் சுமக்க தயாரா இருக்கிறார். எல்லா வாரத்தையும் ஆண்டவன் தலையில போட்டுட்டு நான் உடத்துல அன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டா போறோம், அவ்வளவு வாரத்தையும் அவன் சுமந்து கொள்ளுகிறான். அதைத்தான் இங்கே காட்டுகிறது இந்த ஓமை. பிட்டுனே வட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, மண் சுமந்த திருப்பெருந்துறையில இருக்கிற பித்தன். அதுபோல என்னுடைய அன்பு என்ற ஒரு உணவு கிடைத்து விட்டது என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையாகிய பெரும் பொறுப்பையே சுமந்து கொண்டவனாகிய குருநாதன் எழுந்தருளி இருக்கிற இடம் திருப்பெருந்துறை. அதிலே வந்த ஒரு பிச்சை என்னிடத்திலே அதிக பற்றுள்ளவர், பித்து பெரும் பற்றுள்ளவர். சட்டம் நேர்வட வந்தீலாத சழக்கனேனை, சழக்கன் ரொம்ப வஞ்சகன். நான் இறைவன் பக்கம் போனேனா என்றால் இல்லை. வந்தீலாத சழக்கன் சட்டம் நேர்வட, ஒழுங்கு ஒரு பக்கத்தில் இருக்க அந்த ஒழுங்கின் பக்கத்தில் வந்திலாத சழக்கன், இறைவனுடைய நெறி இப்படி நடக்க வேண்டும், இதை செய், கோயிலுக்கு போ, சரிய கிரிய யோக ஞான நெறிகளிலே நில் என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டமான வழிகளில் நான் நிற்கவில்லை. சட்டம் என்பது ஒழுங்குன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள். சட்டம் நேர்வட, சட்டம் என்பது உடம்புக்கு சட்டகம், சட்டம் என்று ஒரு பெயர். தன்னுடைய உடம்பு நேராக வைத்துக் கொண்டு வாழவில்லை, தன் உடம்பை நேர்மையாக வைத்து இறைவனுக்கு நான் தொண்டர் செய்யவில்லை. சட்டம் நேர்வட வந்திலாத சழக்கன், அப்பேற்பட்ட வஞ்சகன். ஆகவே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவன் என்ற ஒரு பொருளும், என் உடம்பால் உழைக்காதவன் என்ற ஒரு பொருளும், அப்புறம் சட்டம் என்பதற்கு விரைவுன்னு ஒரு பொருள். சட்டுன்னு வா சொல்றோம், ஒருத்தரை கூப்பிடணும்னு சொல்லுங்க, வேகமாவா சீக்கிரமாங்கிறது பதிலு சட்டுங்குமான்னு சொல்றமேல, அந்த சட்டு என்பது ஒரு வழக்கு சொல், விரைவு வேகம். சட்ட வந்தில சட்டம் நேர்பட, விரைந்து உன்னுடைய இடத்திலே நான் வரவில்லை, ரொம்ப நாள் கழிச்சு இறைவனிடத்திலே நான் வந்திருக்கிறேன். பிறந்த காலத்தில் தொட்டே இறை தொண்டு செய்யவில்லை, ரொம்ப நாள் கழிச்சு நான் தொண்டு செய்தேன். காரைக்காலமே யார போய் கேட்டா, நான் பிறந்த நாள்லேருந்தே தொண்டு செய்கிறேன்னு சொல்றாரு. அது மாதிரி யாருமே தைரியமா சொன்னவங்க கிடையாது. பிறந்து மொழிவென்ற போதெல்லாம் அவன் திருநாமமே சொல்லி, இது வந்து திருவந்தாதி காரைக்காலமையார் பாடிய சிவபெருமான் திருவந்தாதிரதே. அதுல பிறந்த நாள் முதல், நான் பிறந்த நாள்லேருந்து நான் பேசுற பேச்செல்லாம் அவன் பேச்சுதான். அப்படின்னா அன்னைக்கே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப விரைந்து இறைவனுடைய தொண்டிலே பூந்துட்டார். அது மாதிரி நான் போகல, அவ்வளவு விரைந்து நான் போகவில்லை என்ற ஒரு பொருள். சட்டம் என்பதற்கு விரைவு என்ற ஒரு பொருள். சட்டம் நேர்பட வந்தீலாத சழக்கனேன், உன்னை சார்ந்திலேன், உன்னை வந்து அடையாமல் போனேன். சிட்டனே ரொம்ப மேலானவன், சிஷ்டம் சிரேஷ்டம் என்ற வார்த்தை சிட்டம் என்று வருகிறது. சிரேஷ்டனே மிக மேலானவர். சிவலோகனே சிறு நாயினும் கிடையாய வெம்கட்டன், மிக மிக கீழான நாயை விட வெம்கட்டன் மிக கொடுமை, கொடுமையான கஷ்டங்களை அனுபவித்தவன். கட்டன் என்றால் கஷ்டத்தை அனுபவித்தவன், வெம்கட்டன் கொடிய கஷ்டங்களை அனுபவித்தவன் தான். அப்பேற்பட்ட என்னையும் ஆண்டு கொள்வான் வந்து, என்னையும் ஆட்கொள்வதற்காக இந்த கழுக்குண்டுக்கு நீ வந்தாய், காட்டினாய் உன் கோலத்தை, எனக்கு காட்டினாய், இந்த ஊருக்கு வந்த இந்த கோலத்தை காண்பித்தாய். மலங்கினேன் கண்ணீரை மாற்றி மலங்கடுத்த பெருந்துரை விளங்கினேன், வினைக்கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன் மலங்கிலேன் கண்ணி நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை. மலங்கினேன் என்றால் கலங்கி போயிருந்தேன். இந்த உலகத்தில் மாணிக்கவாசகர் குருநாதரை சந்திப்பதற்கு முன் அவருடைய அறிவு தெளிவில்லாமல் கலக்கமுற்று இருந்தது. அதனாலே நான் கலங்கினேன் என்று சொல்றார். மலங்குதல் என்பது அறிவு கலங்கி இருக்கிற நிலை. மலங்கினேன் கண்ணீரை மாற்றி நான் படுகின்ற துன்பத்தை நீக்கி மலங்கெடுத்து என்னுடைய பாசங்களை ஒழித்து பெருந்துரை விளங்கினேன். திருப்பெருந்துரையிலே வந்து நான் விலங்காக இருந்தேன். நான் வினைக்கேடனேன், பிறகு வினை இல்லாதவன் ஆனேன். வினை நீங்கினவன் வினைக்கேடன் என்றால் வினை நீங்கினவன் பாவம் ஒழிந்தவனாக ஆச்சரியனாலே ஆதரிக்கப்பட்ட பிறகு உடைய பாசம் நோய் வினை தீர்ந்து போச்சு. அந்த வினை நீங்கினவனாக நான் ஆயினேன். இனி மேல் விளைவது அறிந்திலேன். இனிமே எது வரும் என்பது எனக்கு கவலை இல்லை. நன்றே வருகினும் தீரே வருகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று அபிராமப்பட்டர் சொன்னார் பாருங்க. எனக்கு இனி நல்லது வந்தா என்ன கெட்டது வந்தா எனக்கு எந்த கவலையும் இல்லை. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அது ஒண்ணு மாணிக்க வாக்கு சொல்றேன். அதனால இனி வரப்போவது எனக்கு என்ன என்பது தெரியாது, எது வந்தாலும் வரட்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுதுதான் தனக்கு ஒரு தெளிவு பிறந்தது என்பதை சொல்ல வரப்போகிறார். இலங்குகின்றனின் சேவடி இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன். இலங்குகின்ற நின் சேவடி என் தலையிலே இலங்கிக் கொண்டிருந்த இரண்டு திருவடிகளாகிய அந்த படிமப்பாதம். இலங்குகின்ற விளங்குகின்ற பிரகாசிக்கிற நின் சேவடிகள் உன்னுடைய இரண்டு திருவடிகள் இரண்டும் அந்த திருவடிகள் இரண்டையும் வைப்பிடம் இன்றியே இறக்கி வைப்பதற்கு இடம் கிடைக்காமல் தலையில இருக்கிற திருவடியை நான் இறக்கி வைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அப்படி எதிர்பார்த்த இடம் என்னதென்று தெரியாமல் நான் கலங்கினேன். ரொம்ப மன கஷ்டப்பட்டு கொண்டு பல ஊரா தெரிந்து திருவண்ணாமலை வரையில வந்து கலங்கி இப்ப திருக்கழுக்குன்னு வந்திருக்கிறேன். திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கூட வந்துட்டார். காஞ்சிபுரத்திலையும் அவருக்கு இந்த கலக்கம் தான், எங்க இறக்கி வைக்கிறதுன்னு தெரியல. அப்படி கலங்கினேன் கலங்காமலே. இனிமேல் நீ மனம் கலக்க வேண்டாப்பா, எங்க இறக்கிறதுன்னு கவலைப்படவா, இங்கே இறக்கி வை என்று இடம் காட்டிவிட்டார். கலங்காமலே வந்து காட்டினாய், மனம் கலங்காதபடி இந்த கழுக்குண்டிலே காட்டினாய், கழுக்குண்டில் தான் நீ இந்த தலையில் உள்ள பீடத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று இடம் காட்டினாய். இடத்தை காட்டினார். மாணிக்கவாசகர் இறக்கி வைத்தார். பிறகு அதுக்கு ஒரு சின்ன கோயில் கட்டினார். அங்கே இருந்து பூசி பண்ணினார். பிறகு அதை விட்டுவிட்டு தான் மட்டும் தனியாக இதற்கு போகிறார். ஸ்ரீ சிதம்பரத்துக்கு போய் அப்புறம் கொஞ்ச நாள் இருந்து வாழ்ந்து பல பதிகங்களை அருள் செய்து இறைவனோடு இரண்டரை கலக்க போகிறார். இந்த படிமப்பாதம் இருக்கிற வரையிலும் அவருக்கு மனதில் என்ன ஒரு எண்ணம் வந்து விட்டது. நாமும் ஒரு சரியை பூஜை தானே செய்கிறோம். அது திருவடி வச்சு பூஜை என்னா, ஜிங்கத்தை வச்சா என்ன, வேற ஒரு உக்கிரவத்தை வச்சானா, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள். ஆகவே ஒரு பொருளை செய்வது கிரியா மார்க்கம். ஆனா இவருடைய மார்க்கம் என்ன, ஞான மார்க்கம். ஆகவே ஞான மார்க்கத்துக்கு போக வேண்டிய நான் கிரியா மார்க்கத்துல இறக்குறேன், இதை எப்படியாவது கீழே இறக்கி விட்டோம். குருநாதரை கேட்டுக்கிடுச்சு, நாமா இதை இறக்கப்படாது. அதனால குருநாதருடைய திருவடி குருநாதருடைய உத்தரவின் பேர்ல செய்யும் எதிர்பார்த்தார். இங்க உத்தரவு கிடைத்தது, இறக்கி வச்சார். அங்கே கோயில் கட்டினார். அந்த கோயில் கட்டிய பகுதி இன்றைக்கும் நீங்க திருக்கழுக்குன்றத்துக்கு போனா மலையில ஏறி போற படி ஏறி மேலைக்கு போற வழியில போன உடனே ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்குள்ள போன படியில படித்து வளைந்து வலது கை பக்கம் படி இருக்கும். வலது பக்கம் படியில ஏறாம நேர மண்டபத்துக்குள்ள போனா தனியா ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது, நாலு கால் தூணோடு. அங்க கருங்கல்லால ஒரு தாமரை பூவும் அதன் மேல் ரெண்டு பாதங்களும் இருக்கின்றன. ஆனா இவர் எடுத்துக்கிட்டு போனது ஒரு பஞ்சலோகத்தாலான சிலை. ஆனா இன்னைக்கு இருக்கிறது கரங்கல்ல இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அது சொல்ல முடியாது. நழுவில வந்தவர்களை யாராவது அதை அபகரிச்சுட்டு போய் காணாமல் போய் பின்ன வந்தவங்க அதை ஞாபகார்த்தமா ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைக்கணும்னு கருங்கல்ல செஞ்சு வைத்திருக்க வேண்டும். எனவே அந்த விக்கிரகம் பிறகு யாராலோ களவாடப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது அதற்கு பதிலாக அங்கே கருங்கல்லான பாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் அவர் இறக்கி வச்ச இடம் என்பதாக நாம் இந்த பகுதியில் இருந்து இந்த பாட்டில் இருந்துதான் அதை உறுதி செய்ய முடிகிறது.